ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: பெரிய புராணம், ஓர் அறிமுக உரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
உண்மையா ஒரு சிஷ்யனுடைய பாவம் என்னன்னா, தனக்கு தெரியும் ஒன்று நினைச்சாலே அவன் சிஷ்யன் இல்ல. நான் என்ன சொன்னாலும் அது எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தது. வாத்தியார் நல்ல சிஷ்யனை பார்த்து என்ன நினைக்கிறார், மனஞான சம்பந்தர்னு ஒரு சிறந்த ஆசிரியர் இருந்தார். அவர் ஒரு புத்தகம் கூட பண்ணல. அவர் பண்ண வேண்டிய புத்தகத்தெல்லாம் அவர் சிஷ்யர் தான் பண்ணினார். வாத்தியார் அவர்கிட்ட சொல்லிட்டார், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அந்த சிஷ்யர், நான் எதுவுமே சொல்ல செய்யல சொல்லல, எல்லாம் பரமேஸ்வரனே தலையில இருக்கிற சந்திர தலையையோ, கையில் இருக்கிற மான்மழுவையோ, இடுப்பில் இருக்கிற புலித்தோலையோ காட்டாமல் மறைஞான சம்பந்தரா எனக்கு ஆச்சரியனா வந்து அனுகூலம் பண்ணார். என்னுடைய குருநாதன் தான் எனக்கு சுவாமி. அவர் சொல்லதான் நான் சொல்றேன். அது போல அருளைநாதர் சொல்றார், யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது. அவருடைய பிள்ளையார் சொல்றார், தனதுரை எனதுரையாக சொன்னார். இங்க பொன்னா பிள்ளையார் சொல்றார், உனக்கு எது வேணும்னாலும் பிள்ளையார கேட்டு சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. பிள்ளையார்க்கு போய் கேட்டார், இந்த ராஜா வர ஏதோ தேவாரம் கேட்டிருக்கான் முதலுக்கு, அந்த தேவாரம் எல்லாம் பெருமாளே இப்ப எங்க இருக்கு? எல்லாம் சிதம்பரத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. திருத்தொண்ட தொகைக்கு என்ன பொருள்? உடனே பிள்ளையார் உபதேசம் பண்ணார், தில்லைவா அந்த மடியாருக்கு மடியே அப்படின்னு சூத்திரம் போல பாடியிருக்கிறார். தில்லைவா அதனுடைய பெருமைகள் எல்லாம் பிள்ளையார் நம்மேண்டருடைய மனதில ஸ்புரிக்கும் வண்ணம் தீட்சை பண்ணார். வாங்மயமான தீட்சையை பண்ணாமல் மனசிலேயே கேட்ட கேள்விக்கு ஐயம் திரிபார தப்பா புரிஞ்சுக்காம, மேற்கொண்டு சந்தேகம் வராம, பூரணமான சத்தியார்த்தம் உண்டாகும்படியாக குருநாதர் மௌனமா பண்ற தீட்சைக்கு சாம்பவம்னு பேரு. அந்த தீட்சைக்கு என்ன பேரு? சாம்பவம்னு பேரு. அந்த தீட்சையினால திருத்தொண்டத்தையினுடைய அர்த்தமானது நம்பியாண்டருடைய மனசுக்குள்ள வந்திருக்கும். அடியார்கள் எந்த ஊர்ல பிறந்தார்கள், எந்த குடத்திலே பிறந்தார்கள், எந்த பாஷை பேசினார்கள், அவர்கள் என்ன தொண்டு செய்தார்கள், அவருடைய சிறப்பு என்ன, அதை அறிந்ததெல்லாம் சுருக்கி ஒரு அடியாருக்கு ஒரு பாட்டா பாடினார். ஆளுடைய பிள்ளையாருக்கும் அப்பர் பெருமானுக்கும் கோச்சங்கர் சோழருக்கும் சேர்மான் பெருமாள்க்கு மட்டும் ரெண்டு பாட்டு பாடினார். நம்பி ஆறுவர் கதாநாயகன் என்பதனால அவருக்கு மட்டும் சர்க்கத்துக்கு ஒரு பாட்டா நிறைய பாட்டு பாடினார். ஏற அடியார்களுக்கு கதையே சுருக்கி சொல்லிடுவார், மொத்தத்தையும் ஒரு பாட்டுல சொல்லிடுவார், ஒரு பெரிய கதையே ஒரு பாட்டா சொல்லிட்டு. அது திருத்தொண்டர் திருவந்தாதிங்கிற நூல். நல்லா கவனிங்க, இவ்வளவு நேரம் நான் சொல்றதுனால இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறேன்னு நீங்க நினைக்க கூடாது. இதுல நாம் கவனிக்க வேண்டிய முக்கியம் என்னன்னா, ஒவ்வொரு நிலையிலும் கடவுளே இந்த தொண்டர்களுடைய பெருமையை ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் வெளிப்படுத்திருக்கிறார். மனுஷ எத்தனையே கிடையாது, அதெல்லாம் முக்கியமா கவனிக்கணும். திருத்தொண்ட தொகை ஒரு மனிதன் விரும்பி தன் இச்சையினால பாடல, சுவாமி அடியெடுத்து கொடுத்து தியாகராஜா உணர்த்த பாடின. இத பாடணுங்கிறதுக்காக கைலாசத்தில் இருந்த அவரை ஏமாத்தி பூமிக்கு அனுப்பிச்சார். நம்பியாண்டார் நம்பி கேட்ட உடனே அவர் மனசுல பிள்ளையார் உணர்த்தினார். சேக்கிழார் பெருமான் நடராஜா அடியெடுத்து கொடுத்து தொடர்ந்து உணர்த்த பாடினார். அப்ப முதலிலே பாடிய திருத்தொண்ட தொகைக்கு தொகைன்னு ஒண்ணு பேரு, தொகுத்து சொன்னது, சுருக்கி சொன்னது. அடுத்து எழுந்த திருத்தொண்டர் திருவந்தாதிக்கு வகைன்னு ஒண்ணு பேரு, சார்ந்தது, வகைப்பட்டது, அதை சற்றே விரிப்பது. மூன்றாவதா இருந்த பெரிய குணத்திற்கு விரிநூல்னு பேரு, நன்றாக விரிப்பது. ஏன் நன்றாக விரிக்கணும்? டீடைல்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோடு தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம் மனம் ஈடுபடும் என்று சொல்லி இவ்வாறு கடவுளே இந்த பெரிய குணத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்றான். கைலாசம், அந்த கைலாசம் எப்படி இருக்கு அப்படின்னு சேக்கிரார் சொல்றார். பூமியில பூமி என்ற ஒரு பெண்ணை கொடி போல பாவித்தால், பூமியில இருக்கிற எண்ணில்லாத சிவாலயங்கள்லாம் அந்த கொடியினுடைய தளிர்கள் போல இருக்கின்றன. அந்த கொடியின் மீது பூத்திருக்கின்ற ஒற்றை பெரிய வெண்மலர் போல் கைலாச பர்வதம் இருக்கு. திருநொடித்தான் மலை பூக்களிலேயே உயர்ந்த பூ என்பது வெண்ணிறம் கொண்ட பூ, அதுக்கு அடுத்தது பொன்னிறம் கொண்ட பூ. ஏன நிறங்கள்லாம் மூன்றாவது பட்சம் தான். அப்ப உயர்ந்த ஒரு வெண்ணிறம் கொண்ட பூவாக அந்த கைலாசம் இருக்கு. அந்த கைலாசத்துல பிராமணெல்லாம் பாராயணம் பண்ணாமலேயே வேதங்கள் தாமாக ஒலிக்கின்றன. யாரும் முழக்காமலேயே பஞ்ச நாதம் தானாக எழுகின்றது. அங்கு சித்தர்கள், கிண்ணரர்கள், வித்யாதரர்கள், கிம்புருஷர்கள் என்ற மனிதரினும் தமத்தினாலே உயர்ந்த பிறப்பு கொண்ட அந்த செமி காட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தேவ புருஷர்கள்லாம் எப்பொழுதும் பெருமானை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 33 கோடி தேவர்களும் அன்றாடம் வந்து வழிபடுகின்றார்கள். உலகத்திலே படைத்து காத்து அழிக்கின்ற பிரம்ம விஷ்ணுத்ரா என்ற மூவரும் பெருமானை அன்றாடம் வந்து வழிபடுகின்றார்கள். அங்கு பூமியிலே சரியை என்ற மார்க்கத்தை பின்பற்றிய அடியார்கள் எல்லாம் வாழ்கின்றார்கள். அங்கு பூமியிலே பெருமானை பூசித்து வழிபட்ட கிரியா மார்க்கத்தில் இருந்தவர்கள்லாம் பெருமானுக்கு அருகில் இருந்து கொண்டு தொண்டு செய்கின்றார்கள். அங்கு பூமியிலே யோகநிலையிலே பெருமானை உணர்ந்தவர்கள் எல்லாம் பெருமானை போன்ற வடிவம் எடுத்துக்கொண்டு பெருமானை வணங்கி வழிபட்டுக் கொண்டு தொண்டு செய்கின்றார்கள். அங்கு நம்முடைய கண்ணிற்கு அறியப்படாமல் பெருமான் திருவடியிலே கோடிக்கணக்கான உயிர்கள் இரண்டரை கலந்த முக்தி என்பதை துய்த்துக் கொண்டிருக்கின்றன. அங்கு அறம்பலர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தும்புரு நாரர் என்ற பெரிய கான வித்தையிலே சிறந்தவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமான் ஆடிக்கொண்டும் அமர்ந்து கொண்டும் இருக்கின்றான். வெள்ளி பனிமலை, அந்த பனிமலையிலே பனிமலையை போலவே இருக்கின்ற ரிஷபம் அதன் மீது அமர்ந்தவனாக பவளம் போன்ற தன் திருமேனியிலே ஒரு மரகதக்குடி படர்ந்ததைப் போல அம்பாவை அணைத்துக் கொண்டு பெருமான் காட்சி தருகின்றான். உமாமகேஸ்வரனாக அந்த கைலாச மலையினுடைய ஒரு தாழ்வரை, தாழ்வரின ஸ்லோப், அந்த ஸ்லோப்ல அப்பொழுதுதான் வந்திருக்கிறார் பிரம்மா. சுவாமி தரிசனம் பண்ணணும், வாசல்ல நந்தியம் பெருமா இருக்கிறார். சுவாமி இப்ப தரிசனம் பண்ண முடியாது, அப்புறம் வாங்கிட்டார். சரி திரும்பி போலான்னு சொல்லி தான் ஸ்கூட்டர் ஆன் பண்ணலான்னு வர பிரம்மா கையில வாகனம், அன்ன வாகனம், எங்க பார்த்தாலும் வெள்ள வெள்ள இருக்கிறதுனால இந்த அண்ணன் எங்க போய் மேஞ்சிட்டு இருக்கு கண்டுபிடிக்க முடியல. அந்த கைலாச பர்வதத்திற்கு 4 வாயில்கள், அதுல மிக உயர்ந்த வாயில் என்பது தென்றிசை வாயில். அந்த தெற்கு கோபுர வாசல்ல எங்க ஊருக்காரர் இருக்கார். எங்க ஊர் எது? அதே ஊர் எது சொல்லுங்க? எங்க ஊருக்காரர் சொன்னா புண்ணியம். ஐயாரா ஐயாரா என்பீராகில் ஐயமே இல்லையா அமருலகம் ஆளலாம். உடம்புல இருக்கிற 9 ஓட்டையும் உயிர் பிரியும் போது அடைச்சுக்கும், பிராணம் சிரமப்படும், பிச்சுண்டு வெளியில போலான்னு பார்க்கும். அப்பொழுது எத்தனை பேர் கூட இருந்தாலும் யாரும் வரமாட்டாங்க, அவரோட குத்தம் சொல்லக்கூடாது. நாமளும் அவர் கூட போக மாட்டோம் இல்லையா? ஆனால் கூப்பிட்டால் கூட வருவார் ஒருவன், அதான் ஐயாரப்பன். புலமைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐ மேலுந்தி கபமானதை வெளியிலே கக்கி அளவந்த போதாக கையால் பறக்கும். நாம படுற கஷ்டத்தை இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு வாக்கு எழாது, நாக்கில சப்தம் வராது. இப்படி பண்றது என்ன சிரமப்படுத்துறது, டாக்டர் சொல்லுன்னு சொல்லணும்னு தோணும், ஆனால் வாக் பிரவிருத்தி கிடையாது. அளமந்த போதாக ஆனால் பெருமானே நான் உன்னை வந்து தரிசனம் பண்றேன்னு நினைச்சுட்டா போறோம், நினைப்பு நீங்காதுங்க. அஞ்சேல் என்று அருள் செய்வான வரும் கோயில் திருவையாறு. அந்த திருவையாற்றில்தான் நம்முடைய சைவ சித்தாந்த பரம்பரைக்கு பெரிய ஞான குருவாக, சந்தானத்து அகச்சந்தானத்தின் முதல் குருவாக, சைவ ஆகமங்களை சாட்சாத் பரமேஸ்வரன்டேந்து நேரடியாக படித்தவர். சுவாமிகிட்டேந்து நேரடியாக படிக்கிறது எல்லாருக்கும் வாய்க்காது, அம்பாளுக்கு வாய்த்தது, இவருக்கு வாய்த்தது. அம்பாள் ஆகமங்களே சுவாமிகிட்ட நேரடியா கேட்டார். திருவையாற்றிலே பிறந்த நந்தியம்பெருமா நேரடியா கேட்டார். மற்றவர்கள்லாம் பரம்பரையா கேட்டாங்க. பரம்பரைனா ஒருத்தர் இருந்து ஒருத்தர் கண்டினியூஸா. நந்தியம்பெருமான் தான் சரத்குமாரர் கேட்டார். நந்தியம்பெருமான் இருந்து நவநாதர்கள் கேட்டார்கள். அந்த நவநாதர்களிலே ஒருவர் திருமூலர். இந்த கருத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பெரிய புராணத்தில். அந்த நந்தியம்பெருமான் காவல் பண்றார் அந்த கைலாசனுடைய தெற்கு பகுதியை. அவர் கதையை நம்ம நிச்சயமா சுருக்கி சொல்லணும். அது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். ஒரு பெரிய ரிஷி இருந்தார். அவர் கடுமையான தவம் பண்ணினார். பண்ணினா பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தார். என்ன வர வேணும்னு கேட்டார். அவர் சொன்னார், நீ என் மகனாக என் வயிற்றில் பிறக்க வேண்டும். சுவாமி சொன்னார், சுவாமிக்கு ஜென்மா கிடையாது. சுவாமிக்கும் ஏனே உயிர்களுக்கும் அதான் வித்தியாசம். அம்மா வயிற்றில் யாரு பிறந்தாரோ, தெய்வத்தன்மை இருந்தாலும் அவர்களை தேவதைகள்னு சொல்றது உபச்சார வழக்கே தவிர அவர்கள் பரதேவதையா ஆக மாட்டார்கள். பரமாத்மா ஒருத்தர் தான், உலகத்திற்கு கடவுள் ஒருவர் தான். அவர் பிறவாதவர். அஜாத இத்தியவம் கச்சித் பீருவு பிரபத்தியதே ருத்ரயத்தே தட்சிணம் முகம் தேனமாம் பாகி நித்யம் அப்படின்னு வேதமந்திரம் சொல்றது. மோட்சத்தை விரும்புகின்ற ஒரு உயிர் பரமேஸ்வரனை பிறக்காதவன் என்பதை அறிந்து உன்னை வழிபடுகின்றான். ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்டே பிச்சை எடுக்கலாமா? ஒரு படிப்பறிவு இல்லாதவன் தன்னை போலவே செயலாளவன் போய் இந்த கணக்கை சொல்லிக் கொடுன்னு கேட்கலாமா? என்ன பிரயோஜனம்? ஒரு ஏழை இன்னொரு ஏழைட்ட போய் எனக்கு ஒரு வஸ்திரம் கொடுன்னு கேட்கலாமா? யார்கிட்ட எல்லாம் சமர்த்தமா இருக்கும் அவன்கிட்ட கேட்கணும். அதுபோல பிறவான் இரவான் என்று இருக்கின்ற பெருமாட்டதான் பிறவாத முத்திலேயே கேட்க முடியும் என்பதனால வேதங்கள் மோட்சத்தை யாச்சிக்கின்ற எல்லா மந்திரங்களும் சிவபெருமானை குறித்த மந்திரங்கள் தான். இன்னொரு தெய்வத்தை குறித்த மந்திரமே இல்லை. நான்கு வேதங்களிலும் எந்த மந்திரத்தை எடுத்துட்டாலும் முக்தி வேண்டும் கேட்கிற மந்திரம் பரமேஸ்வரன்ட்ட தான். ஆனா சுவாமி ரொம்ப நாகரிகமானவர். சுவாமியை போல நம்ம பேச கத்துக்கணும். யார் மனசும் புண்படாம பேசுனார். சுவாமி வந்து ரொம்ப பெரியவன்றதால அவருக்கு அகங்காரம் கிடையாது. ரொம்ப பெரியவரா இருந்தாலும் நான் பெரியவன் அவர் சொல்லிக்க மாட்டேன். அதான் பெரியவாள் கல்யாணம். சிவினையோ எஸ்ய சுவாவாயதே. யாருக்கு நல்லா அடக்கமே வடிவமா இருக்கோ, சாந்தம் பிரசாந்தம் சிவம் அத்வைதம். ரொம்ப பெரியவரா இருக்கிறவர்கள் அடங்கி இருப்பார். அவர் சொல்றார், வேதங்கள் எனக்கு பிறவி இல்லை என்று சொல்கின்றன. ஆகவே வேதங்களுக்கு மறுதலையாக இந்த வரத்தை என்னால் தர முடியாது. வேதம் என்ன சொல்றது? பகவானுக்கு ஜென்மா கிடையாது சொல்றது. வேதம் பொய்யாயிடும், உனக்கு இந்த வரத்தை கொடுத்த. வேதம் பொய்யாவிட்டால் யாரும் வேதத்தை நம்ப மாட்டார்கள். வேதத்தை நம்பினால் உயிர்கள் பிழைக்கும். வேதத்தை நம்பவில்லை என்றால் உயிர்களுக்கு நஷ்டம். ஒருவருக்கு ஒரு வரத்தை கொடுத்து உலகத்தில் எல்லாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தலாமா? அதனால வேறவரை வாங்கிக்கும். இவர் சொல்றார், கொடுத்தா இந்த வரத்தை கொடு, வேறு வரம் வேண்டாம்னர். சுவாமி அந்தர்தானம் ஆயிட்டார். மறுமொழி பேசாம பெரியவர்கள் அவர்கள் சொல்வதை சிறியவர்கள் கேட்கவில்லைன்னா மௌனமா இருப்பார்கள். திட்டமாட்டார்கள், சண்டையை வளர்க்க மாட்டார்கள். அப்பாவை எழுத்து குழந்தை சண்டை போடுறதுன்னா அப்பா ஒதுங்கிப்பார். குழந்தை தன்னை திட்டி அந்த பாவத்தை சம்பாதிக்க கூடாது, கருணை. ஆனால் பரமேஸ்வரனை வந்து விளாச்சுட்டார். அவர் சொன்னதை கேட்டு நடக்கல, அது ஒரு பெரிய பாவமாயிடுது. சிவா அப்புறம் அடுத்த பிறவியில இவருக்கு பஞ்சாட்சர தீட்சா ஆகியும் இவர் கடுமையாக ஜபம் பண்ணியும் சுவாமியுடைய காட்சி கிடைக்கல. உடனே இவர் அழற சப்தர்ஷிகள் வந்தார்கள். வந்து சொன்னா, நீ பண்ணின பாவம், உனக்கு காற்று மலை போல இருக்கிற ஒரு பெரிய மலையை காட்டினார். உன் பாவம் மலை போல வளர்ந்துருக்கு. சுவாமிக்கு அடங்காம இருக்கிற பாவம், பெரியவாளுக்கு அடங்காத பாவம் என்னாச்சு? மலை போல இருக்கு. அப்படியா இந்த பாவத்தை கரைப்பேன் அப்படின்னு சொல்லி பசிக்கும் போதெல்லாம் அந்த மலையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து பொடி பண்ணி கங்கையில கரைச்சு குடிப்பார். வேற ஆகாரம் கிடையாது. அதனால அவருக்கு சிலாதர்னு பேர் வந்தது. சிலை என்றால் கல், அதனால சாப்பாடு. யாருக்கு கல்லே சாப்பாடாச்சோ அவருக்கு சிலாதர். சுவாமி என்ன பண்ணினார், நீ ரொம்ப கஷ்டப்படாத, தட்சிண தேசத்துல ஒரு உத்தமமான க்ஷேத்திரம் இருக்கு, அதுக்கு பின்னாடி திருவையார்னு பேர் வரப்போறோம். அந்த நேரத்தில் அதுக்கு அந்த பேர் கிடையாது. அந்த க்ஷேத்திரத்துக்கு போ, அங்கு நாம் தட்சிணாமூர்த்தமா இருக்கும். அந்த தட்சிணாமூர்த்தத்துக்கு என்ன சிறப்புன்னா, முன்பு எம்மிடம் இருந்த சுதர்சனங்கிற சக்கரத்தை என்ன பூஜை பண்ணி வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த திருமால் பூமியில திருவிழிமணியில பூஜை பண்ணலாம்னு முடிவு பண்ணி வரார். அதுக்கு முன்பாக சாமியை பூஜை பண்றதுக்கு முன்னாடி பஞ்சாட்சர தீட்சை வேணுங்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்து அந்த ஊர்ல தட்சிணாமூர்த்தமா இருக்கிற எங்கிட்ட தீட்சை பெற்றார். அந்த சந்நிதியில போய் நீ ஜபம் பண்ணினா 1,000,000, 10,000,000,000 பலிக்கும். ஆகவே உனக்கு சீக்கிரமா இந்த ஜபமானது சித்திக்கும். நல்லவேளை இதை சொன்னே அப்படின்னு சொல்லிட்டு சிலாதர் வரார். பின்னால் திருவியாறு என்று ஆக போகின்ற அந்த திவ்ய க்ஷேத்திரத்துக்கு வந்து ஹரிகுரு என்ற தட்சிணாமூர்த்தி முன்பாக இருந்து வடக்கு நோக்கி 5 எழுத்தை ஓதி வருகின்றார். அப்படி கணித்து வரும்போது சுவாமி பிரத்யட்சமாகி அவருக்கு அனுகிரகம் பண்றார். சுவாமியுடைய தரிசனம் கிடைச்சிருந்தா சித்தியாயிருத்தம். சுவாமி என்ன பண்றார், அங்கு தெற்கு கோபுர வாசல்ல வசிஷ்டர் இருக்கார். இந்த வசிஷ்டனை நீ குருவாக அறிந்து சைவ ஆகமங்களை இவரிடத்திலே கற்றுக்கொள்வாயாக, ஆகம ஞானத்தை ஞானபாதத்தை ஓதி உணர்வாயாக. வசிஷ்டர் அவருக்கு சைவ ஆகமங்களை உபதேசம் பண்ணினார். பண்ணிட்டு ரொம்ப பிரிய சிஷ்யனா இருக்காரு. ஒரு வாத்தியாருக்கு சிஷ்யன் ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவார், தன் கூடவே எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போவார். கிளாஸ்ங்கிறது ஒரு நேரத்தில் நடக்கும், ஆனா உத்தம சிஷ்யனுக்கு 26 மணி நேரமும் கிளாஸ் நடக்கும். பக்கத்திலே வச்சுக்கிறதுனால எதை காமிச்சாலும் இது பாரு அதை பாரு, இதை கவனி அதை கவனி. எங்க வாத்தியார் அப்படி வச்சுட்டார். மார்ஜால நியாயம் மக்கட்ட நியாயம்னு ரெண்டு இருக்கு. மார்ஜாலம்னா பூனை. பூனை தன் குட்டிய பிடிச்சு கொண்டு போக எங்க போனாலும். அதுபோல கடவுளோ குருநாதனோ ஒரு பக்தனையோ சீடனையோ தான் பிடித்து கொண்டு அருள் செய்வது மார்ஜால நியாயம். மக்கட நியாயம்ங்கிறது பாராமுகமா இருப்பது. குரங்கு குட்டி என்ன பண்ணுவோம், குரங்கு தாவி பிடிச்சுக்கிட்டே போகும். குரங்கு தாகினா இது தாவி பிடிச்சுக்கும் மயத்தையோ வாழையோ. அதுக்கு மக்கட நியாயம். இது உலகத்துல அதிகாரி பேதத்தினால் நிகழ்வுது. சிலருக்கு மர்க்கட நியாயம் பயன்படும், பலருக்கும் மார்ஜால நியாயம் பயன்படும். நமக்கு எது உண்டோ அதை சுவாமி பண்ணுவார். இது புஸ்தகங்கள்ல இருக்கு. எங்க குருநாதர் கூட நான் பர்வத மலையில ஒரு மலை ஏறிட்டு இருக்கேன். திருவண்ணாமலை பக்கத்தில் மேல மல்லிகார்ஜுன சுவாமி இருக்கார். அப்ப ஒரு மரத்தினுடைய கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு, இன்னொரு மரத்தினுடைய கிளைக்கு ஒரு தாய் குரங்கு வேகமா தாவுறது. அதை பிடிச்சிட்டு தாவும் போதே அது வயத்தை பிடிச்சிட்டு தொங்குறது ஒரு குட்டி குரங்கு. அது வேகத்தினால கீழே விழுந்துருச்சு. விழுந்த போது என்ன பண்ணுது, அந்த குரங்கு படக்கிற கீழே விழுந்து தாங்கிடுச்சு. இதை பார்த்துக்கோ, என் குருநாதர் பார்த்துக்கோன்னு சொல்லலாம், நான் மிஸ் பண்ணிருப்பேன். நான் வழியை பார்த்து நடப்பேன். நடக்க போறது என்னன்னு தெரிஞ்சிருந்தவரு, அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பார்த்துக்கொண்டார். மக்கட்ட நியாயத்திலும் மார்ஜால நியாயம் உண்டு. அதான் தடுத்தாட்கொள்ளுது. சாமி நம்ம அப்படியே விட்டுற மாட்டார். அது போல எந்த சிஷ்யன் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கானோ அவன் குருநாதன் கூடவே வாழ்வான். அப்படி வாழ்வதற்கு அந்த வாசித்வம்னு பேரு, கூடவே இருத்தல். ஒரு சீடன் குருநாதன் கூடவே வாழ்ந்தால், அவன் இந்த பிறவி முழுக்க அப்படி வாழ்ந்து விட்டான் என்று சொன்னால் அவன் கடவுளை அடைந்து விடுவான். திருவாதங்கள் அருபரத்துறவன் அவனையில் வந்து குருபரனாகிய அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாது பிரிவினை அறியார் இழந்தது போல முன்பின்னாகி. ஒரு மனிதனுடைய நிழல் முன்னால் விழலாம் அல்லது பின்னால் விழலாம், அவனை விட்டு நகராது. அதே போல சீடன் சில நேரங்களில் குருவுக்கு முன்னாடி போவான், சில நேரங்களில் குருவுக்கு பின்னாடி வருவான். ஆனால் அவனை விட்டு பிரியக்கூடாது, குருநாதத்தை சலித்துக் கொள்ளக்கூடாது, அவன் கூடவே வாழ வேண்டும். அப்படி சிலாவர் வசிஷ்டர் கூட வாழற. உடனே வசிஷ்டர் என்ன பண்ணார், எல்லா புண்ணியரோகங்களையும் அவருக்கு தரிசனம் பண்ணி வச்சு பாவரோகங்களையும் தரிசனம் பண்ணி வைக்கிறார். நரகங்களை, அதுல புத்துன்னு ஒரு நரகம், அந்த நரகத்தை காண்பிச்சு சிலாவா இந்த உலகத்துல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு சத்புத்திரனை பெற்று தன் பிதற்களை கரை சேர்க்காதவன் இந்த நரகத்தை வந்து அடைவான். உடனே சிலாவிற்கு சந்தேகம் வந்துச்சு, குருநாதா உலகத்துல வர பாவத்துல எல்லாம் பண்ணித்தான் வருது, ஒரு காரியத்தை பண்ணாமலும் பாவம் வருமா? ஒரு காரியம் பண்ணிட்டா பாவம் வருது, புண்ணியம் வருது. கல்யாணம் பண்ணிக்காட்டாலும் ஒரு பாவம் வருங்கிறீங்களே, ஒரு காரியத்தை பண்ணாதனால ஒரு பாவம் வருமா? வரும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமலானும் கெடும். செய்யக்கூடாத செய்யறதுனாலயும் ஒன்று கெட்டுப்போவான், செய்ய வேண்டியதை செய்யாம சோம்பலா இருப்பதாலும் கெட்டுப்போவான். ரெண்டாவதா சொன்னதுக்கு தான் பவர தெய்வம், செய்தக்க சேமை செய்யாமையானும் கெடும். நாம என்னென்ன செஞ்சுட்டு இருக்கணுமோ அதை செய்யாம இருக்கும் போது அண்ட் ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். படிக்க வேண்டிய பையன் படிக்க வேண்டிய பருவத்தில் படிக்காம இருந்தா அவன் சொல்ல பார்ப்பான். ஆகவே எல்லா தப்புக்கும் காரணம் என்னன்னா, கமிஷனை விட ஒமிஷன் தான் பெரிய தப்பு. ஒமிஷன்கிற தப்பு தான் கமிஷன்கிற தப்புக்கு இடம் தரும். செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறது பெரிய தப்பு அப்படின்னு சொன்ன உடனே இவர் திக் பிரமிச்சு என்ன பண்றது தெரியாம நின்னார். கவலைப்படாத, என் பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறார், வசிஷ்டருடைய குமாரிய சிலாதருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார்கள். கல்யாணம் பண்ணி இவர் குடுத்தரம் பண்ணார். ஆனால் இவர் போன ஜென்மால இருந்து இந்த ஜென்மாலெல்லாம் கோரமா தபஸ் பண்றாரு, அதனால இவருக்கு கோர தபஸ்னு ஒரு டைட்டில். இவரை போல கொடிய தவம் பண்ணவா கிடையாது. அதனால இவருக்கு தபசனுடைய ஆற்றலாகின்ற தன்னுடைய இந்திரியத்தை கடுகு அளவிற்கு கூட இழப்பதில் சம்மதமே இல்லை. இந்திரிய நாசத்துல அவருக்கு சம்மதம் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டார், அனுஷாரங்கள் பண்றாரே தவிர புத்திர உற்பத்தி பண்றதுல இச்சை இல்லாமல் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன நினைச்சாரா, எந்த சுவாமி கல்யாணம் பண்ணி வச்சாரோ அவருக்கு பொறுப்பு குழந்தைய கொடுக்கிறது, நம்முடைய பொறுப்பு கிடையாது. அப்ப குழந்தை பொத்துக்கிறதுக்குன்னு நான் ஒண்ணு மன வேணாம், அவன் பண்ணிதான் போறேன்.